நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். இந்தியாவில் நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநரும் தமிழ்நாடு மாநில பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவருமான இல கணேசன் அவர்கள் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 15 சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 80. அவர் ஆஸ்திரேலியாவுக்கு 2014 செப்டம்பர் வருகை தந்திருந்த போது SPS ஒலிப்பதிவு கூடத்தில் வைத்து அவர் வழங்கிய நீண்ட நேர்முகத்தின் சுருக்கமான பதிவு இது. அவரோடு உரையாடியவர் ரைசல். நேர்முகத்தின் பாகம் 2 நிறைவு பாகம்.
இலங்கை பிரச்சனையை பொறுத்த அளவிற்கு ஒரு 100 அதற்கான தீர்வு கிடைத்துவிடும் அல்லது தீர்வு காணப்பட வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கொள்கை ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியின் போக்கில் அல்லது கொள்கை அடிப்படையில் எந்தவித ஒரு மாற்றமும் தென்படவில்லை என்று சில ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். குறிப்பாக சொல்லப்பட வேண்டுமானால் ஐக்கிய நாட்டு சபையின் மனித உரிமை ஆணையம் முன்னெடுக்கும் சர்வதேச விசாரணைக்கு இந்தியா வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கவில்லை. அந்த சர்வதேச விசாரணையாளர்களுக்கு விசா வழங்க இந்தியா மறுக்கிறது என்பதெல்லாம் சமிஞ்சைகள் என்று பார்க்கப்படுகின்றன. என்ன சொல்கிறீர்கள் ஐயா?
எல்லா அம்சங்கள் குறித்தும் நான் இங்கு விவாதிப்பதற்கு நேரமும் இல்லை, தயாராகவும் இல்லை. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிற எங்களது ஆட்சியுடைய பிரதிநிதியாக அந்த கட்சியை சார்ந்த ஒரு மூத்த உறுப்பினர் என்கின்ற வகையில் நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். நான் இந்த கருத்தை சொல்கின்ற காரணத்தால் மற்ற கருத்துக்கள் எல்லாம் முக்கியமானவை அல்ல என்பது நோக்கம் அல்ல. என்னை பொறுத்தவரையில் யூமி யூபி என்று பிரித்துக் கொள்ளலாம், யுத்தத்திற்கு முன் யுத்தத்துக்கு பின் என்று பிரித்துக் கொள்ளலாம். யுத்தம் நடந்தது எப்படி, யுத்தம் நடந்த காலத்தில் நடைபெற்ற விஷயங்கள் என்ன, அதற்கு முன்னே நடந்த சூழ்நிலைகள் என்ன என்பதெல்லாம் பேசுவதற்கு பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய கவலை, எங்கள் அரசாங்கத்தினுடைய கவலை பொழுது இப்போது அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள், குறிப்பாக யாழ்ப்பாண தமிழர்கள் மாத்திரமல்ல மலையக தமிழர்களும் கூட, அவருடைய வாழ்க்கையில ஒளியேற்ற வேண்டும். குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கிற யுத்தம் நிறைந்த பகுதி வடமாகாணத்து பகுதியை சார்ந்த மக்களுக்காக விரைவிலேயே அவர்கள் சகஜ வாழ்க்கை திரும்பி யுத்தத்திற்கு முன்பாக அவர்கள் எந்த நிலத்தில் தன் மனைவி மக்களோடு கூட பாதுகாப்பு உணர்ச்சியோடு முன்பாக என்ன தொழில் செய்தார்களோ அதை செய்து கொண்டு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கான சூழ்நிலை உருவாக்க வேண்டும். அதற்கு தேவையான என்ன உதவிகள் தேவையோ அந்த தேவையை இலங்கை அரசாங்கம் மாத்திரமல்ல இந்திய அரசாங்கம் கூட நாங்கள் தர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இதுதான் உடனடி தேவையாக இருக்கிறது. அங்க இருக்கிற வாழ்க்கை, அடிப்படை வாழ்க்கை, அவருக்கு தேவையான வீடுகள், வசதிகள், தொழில் புரிவதற்கான முக்கியமான பாதுகாப்பு. மற்றொன்று, இலங்கை அரசாங்கம் யுத்த காலத்தை விட யுத்தம் முடிந்த பிறகு அதிகமாக தமிழர் பகுதியில் ராணுவத்தை குவித்திருக்கிறது. அது எதற்காக என்று எங்களுக்கும் புரியவில்லை. அந்த ராணுவம் இருக்கிற காரணத்தால் அந்த மக்கள் மத்தியில் ஒரு பீதி உணர்ச்சியும் அச்சுறுத்தலும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தேவைக்கு அதிகமாக இருக்கிற ராணுவம் என்பது விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்பதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். கொஞ்ச காலமாக இந்த ராணுவம் என்பது ராணுவத்திற்குண்டான பணிகளை செய்வதை விட்டுவிட்டு விவசாயம் முதற்கொண்டு செய்ய துவங்கிவிட்டார்கள் என்பதிலிருந்து அவர்கள் வந்தவர்கள் வந்தார்கள் தங்குவது தங்கிவிடுவார்கள் என்கிற எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிற காரணத்தால் இது ஏதோ பாதுகாப்பதற்கான முயற்சி அல்ல. தமிழர்கள் பெருமாரியாக வாழக்கூடிய பகுதியிலே தமிழர்கள் சிறுபான்மை பகுதியாக மாற்றுவதற்கான அல்லது சுருக்கமாக சொன்னால் சிங்களமயமாக்குவதற்கான ஒரு திட்டமிட்ட முயற்சி என்கின்ற சந்தேகம் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்க தமிழனுக்கு வருமானால் அது நியாயமானது என்று நாங்கள் கருதுகின்றோம். எனவே அந்த வகையில் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஏதேனும் தொழில் செய்வதற்குண்டான பயிற்சி, குறிப்பாக கணவனை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்கள், துன்பத்திற்கு உள்ளாயிருக்கிற பெண்கள், அவர்கள் முதல்ல ஒரு விடுவிக்கப்பட வேண்டும். மனத்தளவில், உடல் அளவில், எல்லா வகையிலும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு தொழில் புரிவதற்கான தொழில் பயிற்சி கூடங்கள் இந்திய அரசாங்கமே அமைத்துக் கொடுத்து பயிற்சிகள் எல்லாம் செய்து கொடுத்து அதன் காரணமாக தன் காலிலே தான் இருக்கக்கூடிய எண்ணத்தை உண்டாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இப்போது அரசாங்கம், எங்களுடைய இந்திய அரசாங்கம் கட்டித்தருவதற்காக திட்டமிட்டிருக்கிற வீடுகள், அதனுடைய மேற்பார்வை என்பது இந்திய தூதரகத்தின் மூலமாகவே நடைபெறும் என்பது ஒரு நல்ல ஆறுதலான செய்தியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கல்வி, குறிப்பாக மேல் கல்விக்காக ஏற்பாடு செய்தாக வேண்டும். இப்போது என்ன காரணத்தாலோ தெரியவில்லை, நான் ஆய்வு செய்த வரையில் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மாணவர்கள் எல்லாம் அதிகமாக கலை மற்றும் விஞ்ஞான கல்வி படிக்கின்றார்கள், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். எவருமே தொழிற்கல்வி படிப்பதில் ஏன் முனைப்பு காட்டவில்லை என்பது புரியவில்லை. ஒரு மருத்துவமோ அல்லது ஒரு இந்த தொழில்நுட்ப கல்வி படிப்பதற்காகவோ எதனால வாய்ப்பில்லையா அல்லது ஆர்வம் காட்டவில்லையா என்று தெரியவில்லை. இந்திய அரசாங்கம் அந்த மக்களுக்காக இந்திய நாட்டில் இருக்கிற கல்லூரிகளை கூட வாய்ப்பு தர வேண்டும். காரணம், கல்வி என்று ஒருவனுக்கு வந்துவிட்டால் அவன் எங்கு வேண்டுமானாலும் அவனாலே பிழைத்துக் கொள்ள முடியும் என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை இன்றைக்கு உலக நாடுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இலங்கை தமிழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து என்னால் சொல்ல முடியும். இவைகள்லாம் அடிப்படை தேவைகள். அது போலவே இலங்கை விட்டு இடம்பெயர்ந்து வந்திருக்கிற ஏதிரிகள், அகதிகள், நான் பொதுவாக இந்த அகதிகள் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்புவதில்லை. என்னை பொறுத்தவரையில் ஆண்டவன் படைப்பில் யாருமே அகதிகள் இல்லை, யாருமே அனாதிகள் இல்லை என்பது என் கருத்து. பாரத நாடு நிச்சயமாக உங்களுக்கு வரவர் தஞ்சம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்கிறது, பண்பாட்டின் அடிப்படையில் நாம் எல்லாம் ஒன்று என்கின்ற காரணத்தால். ஆனாலும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் கூட இதே போல கல்வி வசதிகள் இதெல்லாம் செய்து கொடுத்து, ஒரு கால் இவர்கள் எந்த சூழ்நிலை வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால், என்னுடைய லட்சியத்தை பொறுத்தவரையில் நாங்கள் தாயகம் திரும்பி பாதுகாப்பாக வாழ முடியும் என்கின்ற சூழ்நிலை தாயகத்தில் உருவாகி, யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் தன் தாயகத்திலே சென்று மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு லட்சியத்திற்குள்ளாக பணிபுரிவதே சால பொருத்தம் என்று நான் கருதுகிறேன். அங்கு இருக்கிற மாகாணங்கள் கிட்டத்தட்ட மாநகராட்சிக்கு சமமாக இருக்கின்றன. மாறாக மாகாணங்களுக்கு உண்டான உரிமைகள், குறிப்பாக நிறத்திற்குண்டான உரிமைகள், காவல்துறைக்குண்டான உரிமைகள், அவைகள் எல்லாம் வழங்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் அவர்கள் இரண்டாந்திர குடிமக்கள் அல்ல, ஒரு வகையில் அவர்கள் பூர்வீக குடிமக்களே கூட. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சிங்களனுக்கு சமமான உரிமை தமிழனுக்கு வரப்பட வேண்டும். இந்த 13வது சட்ட திருத்தம் என்பது முறையாக முழுக்க 100% அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம்.
உங்களது கட்சி இந்து சமய அடையாளத்தை தூக்கி பிடிக்கின்ற கட்சி என்று பார்க்கப்படுகிறது. இலங்கையில் தமிழ் பிரதேசங்களில் இந்து அடையாளங்கள் அழிக்கப்படுகின்றன, அதற்காக கூட பாரதிய ஜனதா கட்சி குரல் தரவில்லை என்று சிலர் சொல்கின்றார்கள். உங்கள் பதில் என்ன ஐயா?
இந்த செய்தி குறித்து எனக்கு தகவல்கள் வந்திருக்கின்றன, பல பேர் எனக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். காந்தழகம் சச்சிதானந்தம் குருவினுடைய நல்ல நண்பர், நல்ல பக்தரும் கூட, அவர்தான் நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே ஆதாரங்களோடு சொல்லியிருக்கிறார், நீங்களும் ஒரு நல்ல ஒரு பக்தர்கள் இல்லையா, இந்து ஆலயங்கள் எல்லாம் இப்படி ஆகின்றன என்று சொல்லியிருக்கிறார். நானும் இது குறித்து பல இடங்களில் பேசியிருக்கின்றேன். அந்த இந்து ஆலயங்கள், அங்கு இருக்கிற ஆலயங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக கிளையடைந்து போகிறது, சேவைகள் சிதைந்து போகின்றன, சில விஷயங்கள் விஹாரங்களாக மாற்றப்படுகின்றன என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன. என்னை பொறுத்தவரையில் மீண்டும் அவரது புது பொலிவு பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. இதில் என்ன ஒரு தர்ம சங்கடம் இருக்கிறது என்பதை நான் இங்கு வெளிப்படையாகவே சொல்ல விரும்புகின்றேன். இதில் அடையாளம் என்பது ஒரு பிரச்சனை. இது நாள் வரையில் இலங்கையிலே இருக்கிற மக்கள் அவதிப்படுகின்ற இந்த பிரச்சனை, இந்த உரிமை பிரச்சனை, இவைகள் எல்லாமே ஒரு தமிழர் பிரச்சனை என்பது போல ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி முன்னிறுத்திருக்கின்றார். ஆழ்ந்து படிக்கும் போது என்னை போன்றவர்களுக்கு இந்த தமிழன் என்கிற வார்த்தையே இந்து என்பதற்கு மற்றொரு அடையாளமாகத்தான் இருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது, அது பெருவாரியாக இருப்பவர்கள். ஆனால் இந்த தமிழன் என்று வரும்பொழுது இயற்கையாகவே பாரத நாட்டின் ஏனைய பகுதியில் இருப்பவர்களுக்கு இயற்கையாகவே தமிழனுக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பாதிப்பு மற்றவர்களுக்கு வரும் என்று எதிர்பார்க்க இயலாது. ஆனால் இதை திடீரென நாங்கள் இப்போது இந்து பிரச்சனை என்பதாக நாங்கள் மாற்றினால் பாரத நாடு முழுவதும் ஆர்த்தெழுந்து இந்த மக்களுக்கு நீதி கேட்பதற்கு முன்வரும் என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் இது நாள் வரையில் யாரெல்லாம் இலங்கை தமிழனுக்கு ஆதரவாக இருந்தார்களோ அவர்கள் விலகி கொள்வார்கள். அதனால புது பிரச்சனையை கிளப்பி நான் குழப்ப விரும்பவில்லை. அவர்கள் எந்த பெயரில் அழைக்கப்பட்டாலும் அந்த பெயரில் அழைக்கப்படட்டாம், அவன் தமிழனாக இருந்தாலும் சரி, அதாவது குறிப்பாக இந்துவாக இருந்தாலும் சரி, மற்ற மதத்துக்கான இருந்தாலும் சரி, சட்டத்திற்கு விரோதமாக ஜனநாயகத்திற்கு விரோதமாக உரிமைகள் மறுக்கப்பட்டு எந்த ஒரு மக்கள் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் ஒடுக்கப்படுவானால் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய கடமை இந்திய நாட்டுக்கு இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதில் குறிப்பாக இது தனியாக ஆலயத்தை குறித்து விசேஷ கவனம் செலுத்தி அரசாங்கம், அங்கிருக்கிற அரசாங்கம் அதற்குண்டான அனுமதியை வழங்குமானால் தமிழ்நாட்டில் ஆலயத்தை நிர்மணிப்பதற்காக, ஆலயத்தை திருப்பணி செய்வதற்காகவே ஏராளமான நபர்கள், தனவந்தர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தகவல் சொல்லப்படுமானால், அரசாங்கம் துணை புரியுமானால் அவர்கள் சட்ட ரீதியாக துணை புரிவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். அரசாங்கமும் துணை புரிய வேண்டும். இது ஒரு தனி பிரிவு, இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதில் நான் உடன்பாடு இருக்கின்றேன்.
இலக்கியம், தமிழ்மொழி இவை மீது திராவிட கட்சிகளுக்கு அதீத ஈடுபாடு உள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும், காங்கிரஸ் கட்சியாகட்டும், உங்களின் பாரதிய ஜனதா கட்சியாகட்டும், தமிழ் இலக்கிய வளர்ச்சி மீதான ஈடுபாடு குறைவு என்பதான ஒரு தோற்றம் தமிழ்நாட்டில் உள்ளது. நீங்கள் எப்படி இலக்கியம் மீது அரசியல்வாதியாக இருந்து
கொண்டு? நான் எனக்கு பல்வேறு விதமான இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு எனக்கு அழைப்பு வரும். நான் அழைப்பை மதித்து ஏற்ற அந்த நிகழ்ச்சியிலே கூடுமானவர்கள் கலந்து கொள்வதற்கு முயற்சிப்பேன். அதில் ஏற்பாட்டாளர்கள் என்னை அழைத்து முதல் வரிசையிலே கூட அமர சொல்லுவார்கள். அப்படி இருக்கும்போது மேடையில் இருப்பவர்கள் என்னை பற்றியும் குறிப்பிடுவார்கள். அப்படி குறிப்பிடும்பொழுது திலக கணேசன் ஒரு தேசியவாதி ஆனாலும் தமிழ் பற்றாளர் என்று சொல்வார்கள். இது எனக்கு வியப்பாக இருந்தால் அது என்ன, ஆனாலும் தமிழ் பற்றாளன், தேசியவாதியாக இருப்பவன் இயல்பாகவே தமிழ் பற்றாளனாக இருக்க வேண்டும். நான் தேசியவாதி, அதனால் தான் தமிழ் பற்றாளன் என்று சொல்வேன். தமிழகத்துல ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கிறது, ஏதோ திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் தமிழ் பற்றாளன் என்பது போலவும், தேசிய சிந்தனை உள்ளவர்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை என்பது போலவும் ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கிறது. அது ஒரு மாயை, அது தவறானது.
தமிழ்நாட்டில் திரைப்பட மோகம், சின்னத்திரையின் வீரியம் அதிகம் நிகழ்ந்து வருகிறது. இதனால் இலக்கிய அறிவு குறைந்து இலக்கிய நுகர்வு அற்ற ஒரு தமிழ் சமூகம் உருவாகி கொண்டிருப்பதாக சிலர் சொல்கின்றார்கள். உங்களுக்கு எப்படிப்படுகிறது ஐயா?
அதன் காரணமாக என்று நான் சொல்ல மாட்டேன். அது சில விஷயங்கள்ல பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது என்பது உண்மை. பொதுவாகவே இது நான் இதை சொல்வதற்கு நான் வெட்கப்படுகின்றேன். தமிழ்நாட்டிலே ஒரு தலைமுறை தலைமுறை தலைமுறையாக தமிழ் மீது இருக்கிற ஆர்வம் அடுத்த தலைமுறைக்கு குறைந்து வருகிறது. என்னாலே தமிழ் எழுத முடியாது என்று சொன்ன ஒரு தலைமுறை உருவாகி இருந்தது. அதிலிருந்து மாறுபட்டு என்னால் தமிழ் படிக்க இயலாது என்று சொல்கின்ற ஒரு தலைமுறையும் உருவாகி வருகிறது. அநேகமாக இன்னும் கொஞ்ச காலம் போனால் தமிழை பேசினால் புரியாது, தமிழ் பேச வராது என்கின்ற தலைமுறையும், தமிழை பேசினால் புரியாது என்ற தலைமுறையும் வந்துவிடுவதற்குள்ளாக தடுப்பு நடவடிக்கை எடுக்க விடுவதற்காக நானும் கூட என் பங்குக்கு ஒரு சிறிய முயற்சியை எடுத்து வருகிறேன். அதன் காரணமாக இலக்கிய குண்டுகளுக்கு வரக்கூடிய எண்ணிக்கைகளை பார்த்தால் அதிகம் பேர் நடுத்தர வயது, அதற்கு மேற்பட்ட வயதாக இருக்கிறார்கள். ஆக இப்போது இருக்கிற இந்த இலக்கிய ரீதியான ஒரு தமிழை கேட்பதற்கும் ருசிப்பதற்கும் ரசிப்பதற்கும் ஒரு அடுத்த தலைமுறை தயாராக இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். இது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழ் அறிஞர்களும் தமிழ் ஆர்வலர்களும் இது குறித்து சிந்தித்தாக வேண்டும்.
மிக்க நன்றி உங்களுக்கு. உங்களது பொன்னான நேரத்தை எங்களோடு செலவிட்டு இந்த ஒலிப்பதிவு கூட வரை வந்து இந்த நேர்முகத்தை வழங்கினீர்கள். மிக கடுமையான கேள்விகளையும் முகம் சுளிக்காமல் புன்னகையோடு ஏற்று பதில் தந்தீர்கள். மிக்க நன்றி ஐயா.
வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கின்றேன். இந்த நாடு ஒரு அழகான நாடு, அமைதியான நாடு, மிக சுத்தமான ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே வந்து பணிபுரிவதற்கான வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். உங்களை பொறுத்தவரை எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், உலக நாடுகளுக்கு செல்லக்கூடிய எல்லா தமிழுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தையை தான் இப்போதும் நான் சொல்கின்றேன். நீங்கள் அங்கு செல்லுங்கள், அங்கு போய் வாழுங்கள். யூ லேர்ன், யூ ஏர்ன், பட் ரிட்டர்ன். இங்கு காணக்கூடிய நல்ல அம்சங்கள் எல்லாம் நம் நாட்டிலும் செய்து காட்ட வேண்டும் என்று ஆர்வத்தோடு வாருங்கள். எங்கள் அரசாங்கம் நரேந்திர மோடி வந்த பிறகு திறமையுள்ள அத்தனை பேருக்கும் மீண்டும் அவனை நம் நாட்டு பணியிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பை தருவதற்கு தயாராக இருக்கிற அரசாங்கம் என்று மாத்திரம் சொல்லி நீங்கள் நன்றாக வாழுங்கள். ஆனால் தாய்நாட்டுக்கு திரும்பி பணிபுரிய வேண்டும் என்ற வாழ்வு இருக்குமானால் தாராளமாகவும் வாருங்கள் என்று மாத்திரம் உங்களுக்கு என் வாழ்த்துக்களாக சொல்லி என் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.